السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المتوكلون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا عدوى ولا خيار ولا هام ولا خطر، أو كما قال صلى الله عليه وسلم. وقال عليكم الله سبحانه وتعالى وبارك ورثاهما صلاةٌ سلامٌ திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுகுணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. முந்தைய ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எவைகளின் ஒரு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறே இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தகர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களில் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, கண்ணியமான ஒரு இனமாக மனிதர்களை அல்லாக்கியிருக்கிறார். மனிதன் அடிப்படையிலே பல்வேறுபட்ட தேவைகளையும் ஆசைகளையும் பல்வேறுபட்ட தன்மைகளையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் இணைத்து மனித இனத்தை படைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதே சமயம் மனிதனுடைய நிலைமைகளை அல்லாஹ் ஒரே விதமாக உலகத்தில் அமைப்பதும் கிடையாது, முழு வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக அமைவதும் கிடையாது, முழு வாழ்க்கையும் கவலையோடு கழிவதும் கிடையாது, முழு வாழ்க்கையில் நோயோடு கழிவதும் கிடையாது, முழு வாழ்க்கையும் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் கழிவதும் கிடையாது. ஒவ்வொருவருடைய நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். கனிமன உலகத்திலே ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், செல்வ செழிப்பாக இருக்கலாம், அதே நேரம் துக்கமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், கஷ்டங்கள் வறுமைகளாக இருக்கலாம், ஏதாவது முன்னேற்றம் இன்மையாக இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம். ஈமானிய பார்வையில் பார்க்கின்ற பொழுது ஒரு மூமினின் பார்வையிலே இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி வரும் பொழுதும் அவர் அல்லாஹ்வுடன் தொடர்புடையதாக இருப்பார் மூமின். ஒரு மூமினுக்கு சோதனைகள் வரும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தொடர்பில் அவர் சீராக இருப்பார். நன்மைகள் வருகின்ற பொழுது, சந்தோஷங்கள் வருகின்ற பொழுது அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். கவலைகள் வருகின்ற பொழுது, துக்கங்கள் வருகின்ற பொழுது அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து நம்பி, கதா கதிரை அல்லாஹ்வுடைய முடிவை நம்பி பொறுமையை கையாள்வார். இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கண்ணியமான அந்த அமைப்பிலே மனிதர்களுடைய பொதுவான ஒரு தன்மை, செல்வங்கள், செழிப்புகள், சந்தோஷங்கள், நல்ல நிம்மதியான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது அவற்றை கண்ணியமானவர்களே அல்லாஹ்வோடு இணைகின்ற, சந்தோஷப்படுகின்ற, சுக்குர் செய்கின்ற, நன்மை நன்றி செலுத்துகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகின்ற தன்மை உடையவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், இரண்டு நிலைமைகளிலும் அவர்கள் தன்னுடைய திறமையை தன்னுடைய சக்தியை நம்பக்கூடியவர்கள். ஏதாவது செல்வங்கள் வந்தாலும் நம்முடைய திறமை, ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் தன்னுடைய தன்னோடு இருப்பவர்களோடு இணைக்கின்ற, இது இவரால் வந்தது இது இவரால் வந்தது என்று மக்களோடு இணைக்கின்ற ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இரண்டு கூட்டத்தோடும் நாம் சேராமல் கஷ்டத்திலும் அல்லாஹ், சந்தோஷத்திலும் அல்லாஹ், இலகுவிலும் அல்லாஹ், நோயிலும் அல்லாஹ், சுகத்திலும் அல்லாஹ் என்ற ஈமானிய கூட்டத்தில் சேர வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் இருக்கின்ற இந்த மாதம் முஹர்ரம் மாதம், முஹர்ரத்துடைய கடைசி ஜும்மாவுடைய கடமைக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அடுத்த சில தினங்களிலே சஃபர் மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். எவ்வளவுதான் உலமாக்கள் பேசினாலும், எவ்வளவுதான் மார்க்க பிரச்சாரங்கள் செய்யப்பட்டாலும், சில பரம்பரை பழக்கங்களை மிகப்பெரிய வணக்கமாக கருதி நம்முடைய சிலர் செய்து வருகிறார்கள். அதை மற்றவர்களுக்கும் தூண்டுகிறார்கள், மற்றவர்களுக்கும் அதை வற்புறுத்துகிறார்கள், மற்றவர்களையும் அதே பாணியிலே பார்க்கிறார்கள். சஃபர் என்ற மாதத்தை என்னை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையோடு பார்க்கின்றவர்கள் இந்த நவீன யுகத்திலும் இல்லாமல் இல்லை. சஃபர் மாதத்தை ஒதுக்கி பார்க்கின்றவர்கள், சஃபர் மாதத்தை வெறுப்போடு வரவேற்கின்றவர்கள், சஃபர் மாதத்திலே சந்தோஷமான எந்த நிகழ்வுகளையும் நாம் வைக்க கூடாது என்று முடிவெடுத்த ஒரு கூட்டம் நம்மில் இன்று வரைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் அடத்தன்மையோடு பிடிவாதத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை விட அவர்களுடைய அந்த மூட நம்பிக்கை தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஈமானை விட ஒருபடி மேலே அவருடைய நம்பிக்கையையும் அந்த மூட நம்பிக்கையும் உயர்த்தி வைக்கிறார்கள். என்னுடைய சஃபர் மாதத்துடைய அந்த வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அதனோட சம்பந்தப்படுத்தி இந்த சகுணம் பார்ப்பது, சரித்திரியம் நச்சகுணம் சுத்தகுணம் சரித்திரியம் பார்ப்பது, அவரால் முசீபத் இதனால் முசீபத், குடும்பத்தில் பிரச்சனையா அவர் சூனியம் செய்து விட்டார், வியாபாரத்தில் நச்சமா பக்கத்து கடைக்காரன் செய்து விட்டார், வியாபாரம் இல்லையா அவனுடைய கண்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, சுருக்கமாக முதலில் நான் ஒரு சிந்தனையை மனதில் பதித்துக் கொள்கிறேன். நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சரித்திரியங்கள் அனைத்தும் நமது பாவங்களோடு தான் சம்பந்தப்படுகின்றன. நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சரித்திரியங்கள் அனைத்துமே நமது பாவங்களோடு இணைகின்றன. நமக்கொன்று கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையா, நமது பாவத்தின் விளைவு. பாவம் தான் நமக்கு சரித்திரியம், வேறு யாரும் கிடையாது. எந்த மாதமும் கிடையாது, எந்த நாளும் கிடையாது. எந்த நாளிலே சுபம் தொழுதோமோ பஜர் தொழுதோமோ அது நல்ல நாள். வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், வெள்ளிக்கிழமை பஜர் தொழாவிட்டால் அன்று அவருக்கு அது முசீபத்து தான். வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், வெள்ளிக்கிழமையில் ஒருவர் பஜர் தொழாவிட்டால், சூரியன் உதிக்கும் வரைக்கும் அவர் தொழாமல் இருந்தால் அவருக்கு அன்று முசீபத்து தான். வெள்ளிக்கிழமை என்பது நாள் பஜர் தொழாதவர் அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் ஒதுங்குகிறார், பாதுகாப்பை விட்டும் நீங்குகிறார். அவருக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஆபத்துக்களை அல்லாஹ் நாடினால் தடுப்பான், ஆனால் பாதுகாப்பு கிடையாது. பஜர் தொழுதவர் பாதுகாப்பு. கண்ணியமானவர்களே, வியாபாரத்தில் நஷ்டமா, வியாபாரத்தில் நெருக்கடியா, நேற்று போன்ற இன்று வியாபாரம் இல்லையா, போன மாதத்தில் விட இந்த மாதத்தில் வருவாய் குறைவா, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வருமானம் குறைவா, அது பக்கத்து கடை காரணம் அல்ல, அல்லது நமது எதிர் வீட்டு காரணம் அல்ல, அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பணக்காரனுடைய ஒரு ஒரு சூனியமோ ஒரு முசீபத்தோ அல்ல. கண்ணியமான நாம் நமது பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளிலே மோசடி செய்து விட்டோம். ஒவ்வொரு நாள் இரண்டு மணக்கமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடியா, வருகின்ற வருமானம் வரவில்லையா, நாம் நம்முடைய ஈமானையும் அமலையும் தான் பார்க்க வேண்டும். அவனுடைய பார்வை, அவனுடைய கண்ணிகளுடைய முசீபத், அந்த தரத்திரியம் இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு மலக்கு அவருடைய டியூட்டியே துவா செய்வது, இன்னொரு மலக்குடைய டியூட்டி பத்வா செய்வது, ஒரு மலக்குடைய துவா அல்லது ஒரே மலக்கு இரண்டு துவாக்களையும் என்று சாயலம் வந்திருக்கிறது. பொருளாதாரத்திலே வருமானம் குறைவா லொட்டாகிறதா மலக்கூடிய துவா மலக்கூடிய பதுவா ஏன் எங்கு தொடர்பு இருக்கிறது? ஒரு மலக்கு துவா கேட்டுக்கொண்டு இருப்பார் அல்லாவிடம், யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தமான வழிகளிலே நல்ல வழிகளிலே ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு விதவைகளுக்கு நோயாளிகளுக்கு மஸ்ஜிதுக்கு மதரசாவுக்கு பாடசாலைக்கு ஊருக்கு பொது சேவைகளுக்கு பொதுப்பணிகளுக்கு என்று செலவழிக்கின்றவர்களுக்கு நீ பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை கொடுத்து கொண்டே இருக்கன் சலபா. எதை கேட்டாலும் ஏழை அனாதை விதவை நோயாளி கஷ்டமானவர்கள் தொழில் இல்லாதவர்கள் குமரகாரியம் மஸ்ஜித் மதரசா பாடசாலை பொது காரியங்கள் ஊருடைய சேவைகள் பணத்தை வைத்துக் கொண்டும் கொடுக்காமல் மும்சிக் சேமித்து சேமித்து தனக்கு தனக்கென்று எல்லா வங்கிகளிலும் அக்கௌண்டை திறந்து எண்ணி எண்ணி செலவழிக்காமல் இருப்பவரை லொஸ்டாக்கி லொஸ்டாகுவது மற்றவனுடைய முசிபத்தா மலக்கூடிய பதுவாகும். பொருளாதாரத்தின் நெருக்கடி தருத்திரியம் அல்ல, மலக்கூடிய பதுவாவின் விபரீதமே. நாம் கஞ்சர்கள் செலவழிக்கவில்லை, சதக்காவில் குறைபாடு, ஜகாத்தில் குறைபாடு, கேட்பவர்களுக்கு கொடுப்பதில்லை. எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றும் நம்முடைய அமலோடு சம்பந்தப்படுகிறது. அதனால்தான் ஒரு அடியார் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்கை கொடுக்காமல் தடுக்கப்படுகிறான். அவனுக்கு வர வேண்டிய நல்ல கண்ணியமான ரிஸ்கு அல்லாவின் புறமிருந்து வர வேண்டிய அந்த ரிஸ்கை கூட அவன் செய்கின்ற பாவத்தினால் அவனுக்கு கிடைக்காமல் ஆக்கிக் கொள்கிறான். கிடைக்க வேண்டியது கிடைக்காதது மக்களுடைய தரித்திரியமா நம்முடைய முசீபத்தா? நம்முடைய பாவம் தான் நமக்கு முசீபத். எனவே இந்த சஃபர் மாதம் ஏன் இந்த தலையங்கத்தை நாடுகிறேன்? காலத்தின் தேவை. சஃபருடைய வரலாறு என்ன? சஃபருக்கு ஏன் சஃபர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? அதுக்கு ஒரு விளக்கத்தை இமாம்கள் சொல்வார்கள். இது ஜாஹிலியா காலத்திலிருந்து வந்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம். சஃபர் என்ற வார்த்தை சிஃபர் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. சிஃபர் என்றால் ஜீரோ. சைபர் என்று சொல்வோம், ஜீரோ. அதுக்கு என்ன வரலாற்றில் விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது? அவர் சஃபரிலே அந்த ஜாஹிலியாக்கான அரபிகள் ஏனைய கோத்திரங்களோடு யுத்தம் செய்வார்கள். யுத்தம் செய்கின்ற பொழுது இவர்கள் யாரோடு யுத்தம் செய்கிறார்களோ அவர்களுடைய சொத்துக்களை முழுமையாக பறிப்பார்கள். அவர்களை வெறும் கையோடு மாட்டுவார்கள். அவருடைய சொத்துக்களை பறித்து வெறும் கையோடு ஜீரோவாக அவர்களை அனுப்புவார்கள். சைபராக இதற்குத்தான் சஃபர் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிற வரலாற்று ஆசிரியர் ஒரு விளக்கம் இருக்கிறது. சஃபரை கண்ணியமானவர்களே, அவர்கள் கருத்திரியமாக பார்த்தார்கள். சஃபர் மாதத்திலே நல்ல காரியங்கள் செய்வதை அவர்கள் முற்றுமுழுதாக தெரிந்து கொண்டார்கள். சஃபர் மாதம் என்றாலே முசீபத் பிடித்த மாதம், கருத்திரியத்துக்குரிய மாதம். சஃபர் மாதத்திலே வியாபாரத்தை அவர்கள் செய்யவும் மாட்டார்கள், பெரிய பெரிய டீலிங் பண்ண மாட்டார்கள், ஒப்பந்தம் செய்ய மாட்டார்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்ய மாட்டார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டாங்கிவிடும். சஃபர் மாதத்திலே திருமண பேச்சுவார்த்தை திருமண பந்தம் வைக்க மாட்டார்கள். திருமணம் முடித்தால் சக்சஸ் இல்லாமல் குடும்ப பிரச்சனை வரும், பிள்ளை கிடைக்காது, பிள்ளை பாக்கியங்கள் கிடைக்காது, பிரச்சனை வரும், குடும்பம் பிரியும். இப்படி ஒரு நம்பிக்கை அவருடைய காலத்தில் இருந்தது. எது எதை? மௌக்தீக காலம், மடமை காலம், அறியாமை காலம் என்று நாம் இன்று மிக தைரியமாக பேசுகிறோமோ அந்த காலத்தில் உருவாகிய பண்புகள். இது இந்த நவீன காலத்திலும் இருக்கும் என்றால் அதனுடைய காயல் தான் இருக்கிறது. ஒன்று அடுத்ததாக அவர்களுடைய இஷ்டப்படி சஃபர் மாதத்தை முஹர்ரம் மாதத்தை சஃபர் மாதமாகவும் சஃபர் மாதத்தை முஹர்ரம் மாதமாகவும் மாற்றிக்கொண்டார்கள். முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், புனித மாதங்களில் ஒன்று. அவர்கள் முஹர்ரத்தை கண்ணியம் இல்லாத மாதமாக மாற்றி சஃபர் மாதத்தை அவர்கள் முஹர்ரத்துடைய அந்தஸ்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. அல்லாஹ் அமைத்த ஒன்றை அவர்கள் இஷ்டப்படி மாற்றிக்கொண்டார்கள். இப்படியெல்லாம் வரலாறு தொடர்கிறது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது அந்த சகுனம் பார்ப்பது, இதை கரபியிலே கஷாவும் என்று சொல்வார்கள். கருத்திரியம் பார்ப்பது, துறி பார்ப்பது, நல்ல நாள் பார்ப்பது. சில தினங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வெள்ளிக்கிழமை பிறந்த நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், சூரூதப்பட்ட நாள், சூரூதப்படும் நாள், கியாமத் நாள் வரக்கூடிய நாள். அதே போன்று கண்ணியமான திங்கட்கிழமை நபி அவர்கள் சொன்னார்கள், நான் பிறந்த நாள், நான் அன்றுதான் மௌத்தாகவும் இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் சில நாட்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சொல்லப்படுவதனால் ஏனைய நாட்கள் முசீபத்துக்குரிய நாள் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. இவைகளுக்கு தனிச்சிறப்பு இருக்கின்றன. ஏனைய நாட்கள் முசீபத்துக்குரிய நாட்கள், சரச்சரியத்துக்குரிய நாட்கள் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அதுதான் தவறான. தஃபாவுல் என்பது நச்சகுணம் பார்ப்பது, ஒன்றை ஒரு நல்ல ஒரு முடிவை எதிர்பார்ப்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவது. ஃபஅல் என்பது நனவு, ஒவ்வொன்றையும் நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு பேசுவதற்கு அரபியிலே தஃபாவுல் என்பார்கள். ஒரு சரித்திரிய கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கு தசாவும் என்பார்கள். இன்னொரு வார்த்தையிலே தப்பையூர் என்பார்கள். தப்பையூர் தப்பாயூர் என்னை இப்படியான ஒரு பார்வை நபியவர்கள் சில கட்டங்களிலே நல்ல எதிர்பார்ப்புள்ள வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். அதை நான் பின்னால் நினைத்தேன். இப்பொழுது சரித்திரிய மாதம் என்று பார்க்கக்கூடிய சஃபர் சம்பந்தமான சில பொய்யான செய்திகள் என்ன செய்கின்றவர்கள் திருந்த வேண்டும், விடுபட வேண்டும், அதை விட்டும் நீங்க வேண்டும், நல்ல நாளாக ஒவ்வொரு நாளை மாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. ஒன்று, சஃபர் மாதத்திலே கண்ணியமானவர்களே என்ன செய்ய மாட்டார்கள், திருமணம் முடிக்க மாட்டார்கள். திருமணம் செய்தால் வாழ்க்கை நன்றாக அமையாது, பிள்ளை பாக்கியம் கிடைக்காது, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையாது என்பதனால் செய்ய மாட்டார்கள். இந்த பண்பு இந்த காலத்திலும் சிலரிடம் இருக்கின்றன. என்ன சொல்கிறோம், இந்த இவ்வளவு உலமாக்கல் நிறைந்த இல்மு நிறைந்த விளக்கங்கள் கூடிய நாட்களில் ஜாஹிலியா கால வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகிறது. சரி, இதற்கு இஸ்லாம் எப்படி அதை எதிர்த்தது? முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. இது நபித்துவத்துக்கு பின்பா முன்பா? நபித்துவத்துக்கு முன்னால் ஏற்பட்டது. ஜாஹிலியா காலம் என்பது வரலாற்று ஆசிரியர் சொல்வது எந்த காலம்? நபியவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நாளிலிருந்து பின்னோக்கி செல்கின்ற 150 வருடங்கள். முழு வருடமும் ஜாஹிலியா காலம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டது முதல் நபி வரும் வரைக்கும் ஜாஹிலியத் அல்ல. நபியவர்களுடைய வருகைக்கு 150 வருடங்களுக்கு முன்னால் தான் ஜாஹிலியா காலம் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இருந்து ஆரம்பித்ததுதான் இந்த சஃபர் முசீபத், சஃபர் பீடை மாதம். அவர்களாக முடிவெடுத்துக் கொண்டது. சில நிகழ்வுகள் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்திருக்கும். அதை வைத்து அவர்கள் அப்படியே நினைத்து வந்தார்கள், திருமணம் முடிக்க மாட்டார்கள். சரி, கண்ணிமணே, நபியவர்களுக்கு 11 மனைவிமாரோடு வாழ்ந்த நபியவர்கள் எத்தனை மனைவிமாருக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார்? ஒரே ஒரு மனைவிக்குத்தான் பிள்ளைகள். ஒரே ஒரு மனைவி, இப்ராஹிம் ஆண் குழந்தை பிறந்தது. மாரியா திபித்தியா என்ற அடிமை பெண்ணுக்கு நபி மூலம் கிடைத்த குழந்தை. மாரியா திபித்தியா மனைவி பட்டியலில் சேர்ந்தாலும் அடிமை பெண். ஒரே ஒரு மனைவிக்குத்தான் அல்லாஹ் பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தார். கதீஜா ரதி அல்லாவன், அந்த மனைவியுடைய பிள்ளை தான் ஜைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா. இந்த மனைவிக்கும் நபி அவர்களுக்கும் திருமணம் நடந்தது சஃபர் மாதம். சஃபர் மாதம் நபிக்கு 25 வயது, இவர்களுக்கு 40 வயது. சஃபர் மாதத்திலே திருமணம் முடித்தால் சக்சஸ் ஆகாது, நோக்கம் நிறைவேறாது, பிள்ளை பாக்கியத்தில் குறை ஏற்படும், சந்தோஷமாக வாழ முடியாது என்றால் நபியவர்களுக்கும் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கும் இடையிலே பிரிகின்ற அளவு பிரச்சனை வந்ததா? நிம்மதி இல்லாமலானதா? முழு குழந்தைகளையும் எந்த மனைவிக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அந்த மனைவியை முடித்தது சஃபர் மாதம். எனவே நேரடியாக இஸ்லாம் மோதிவிட்டது. சஃபர் மாதத்தில் திருமணம் முடிப்பது முசீபத் அல்ல. எல்லா பிள்ளைகளும் நபியவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் கிடைத்தது. சுவர்க்கத்து பெண்களின் தலைவியாக வந்த ஃபாத்திமாவும் அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள் தான். நான்கு பெண்கள் உலக தலை சிறந்த பெண்கள் என்ற பட்டியலிலே இடம் பிடித்த ஹதீஜா பாத்திமா இரண்டு பேரும் அந்த சம்பந்தப்பட்ட திருமணம் சஃபரிலே. இந்த மடத்தனத்தை உச்சந்தலையிலிருந்து மூளையிலிருந்து ஆள் மனதிலிருந்து கலட்டி அறிவோம். நம்மிடம் இருக்கிறார்கள் சஃபர் மாதமா திருமணம் வேண்டாம், வியாபாரம் வேண்டாம், வீடு கட்டுவதற்கு கல் நாட்ட வேண்டாம், குழி தோண்ட வேண்டாம், வீடு கட்டிட வேலை ஆரம்பிக்க வேண்டாம், வெளிநாட்டு பயணமா சஃபர் மாதத்தில் வேண்டாம், வியாபாரமா சஃபர் மாதத்தில் வேண்டாம் என்று சில வாழையடி வாழையாக வந்த சில மூட நம்பிக்கை இன்று இவ்வளவு அறிவு வளர்ந்த காலத்திலும் உளமாக்கல் நிறைந்த காலத்திலும் இன்னும் ஒரு சாரம் இருக்கின்றன. எனவே ஹதீஜர்களை எல்லாரோட விடயத்தை தெளிவாக சொல்லிவிட்டேன். நபியவர்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுத்த மனைவிமார்களிலே ஹதீஜர்கள் எல்லாரும் மாத்திரம்தான் மனைவி. அந்த மனைவிக்கும் நபிக்கும் நடந்த திருமணம் சஃபரி நடந்தது. சஃபரி சஃபரிலே எந்த விடயம் செய்தாலும் சக்சஸ் ஆகாதா? கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கும் நபியவர்களுக்கும் அல்லாஹ் ஞானத்துக்களையும் ரிஸ்கையும் கொடுப்பதற்கு ஒரு வழியாக வைத்ததுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்படி நடந்த அந்த போர்கள் மிக மிக பெருமதியான சொத்துக்களை நபியவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த போர்களிலே ஹைபருடைய போர் மிக முக்கியமானது. ஹைபர் யாருக்குரிய பூமியாக இருந்தது? யூதர்களுடைய பூமி, யூதர்கள் இருந்த பூமி. அந்த ஹைபருடைய வெற்றி, ஹைபருடைய கோட்டை, அந்த ஹைபருடைய பூமி, அந்த ஹைபருடைய இத்தம்பல தோட்டங்கள் நபியவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கனிமத்தாக கொடுத்தது. அதனுடைய முடிவு ஏற்பட்டது சஃபர் மாதம். சஃபர் மாதம் இடைகனிமணிகளை பெரும்பெரும் ரிஸ்குகளை, அபிவிருத்திகளை, பொருளாதார வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் சஃபரில் என்றால் இது முசீபத்துக்குரிய மாதம் என்று எப்படி முடிவு செய்ய முடியும்? எத்தனையோ பிரயாணங்கள் சஹாபாக்கள் நபியவர்களும் சஃபரிலே செய்திருக்கிறார்கள். கனிமணிகளில் மிக முக்கியமான பல நிகழ்வுகள், பிஇர் மௌனா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு போர் சஃபர் மாதம் தான் அது முடிவடைந்தது. இப்படியான கனிமணிகளில் அந்த மாதம் ஒதுக்கி பார்க்க வேண்டிய ஒரு ஒரு தற்பிரியம் பிடித்த ஒரு மாதமாக யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவர்கள் கலட்டி எறிய வேண்டும். இன்னும் சிலர் மிக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் சஃபர் மாதத்தின் கடைசி புதன்கிழமை ஒடுக்கட்டு புதன். அதற்கு ஒரு பெயரும் வைத்திருக்கிறார்கள், ஒடுக்கட்டு புதன். சிலர்கள் புதுசாகத்தான் கேள்விப்படுவீர்கள், ஆனால் சிலர் செய்கிறார்கள். என்னையா சஃபர் மாதத்தின் கடைசி புதன்கிழமை ஒரு வகையான தொழுகை இருக்கிறது, நான்கு ரகாத்துடைய தொழுகை. அதை சூழல் பாத்தியா குறிப்பிட்ட அளவு, புல் சூறாக்கள் குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட துவாக்கள் என்றெல்லாம் மோதி ஒரு தொழுகை அறிமுகமாக இருக்கிறது. ஹதீஸிலே இடம் பெறாத தொழுகை. நபியவர்கள் தொழவில்லை, சஹாபாக்களுக்கு தொழச் சொல்லவில்லை. சரி, அதுக்கு பின்னாலும் குறிப்பிட்ட ஒரு துவா இருக்கிறது, அந்த துவாவை ஓத வேண்டுமா? இப்படி ஒரு எல்லா முசீபத்துக்களும் வாழ்க்கையிலிருந்து நீங்கி விடுவோம். அப்படி முசீபத் நீங்கினால், அந்த நம்பிக்கை இப்படி நீங்கினால் தொழுகைக்கு பின்னால் முசீபத் நீங்கும், தொழுகைக்கு பின்னால் பரக்கத்து வரும். அது பரலான தொழுகைகள், சின்னத்தான தொழுகைகள் ஏராளமாக நமக்கு காட்சி தரப்பட்டிருக்கின்றன. அந்த நாளில் குறிப்பான ஒரு தொழுகை மூலம் நீங்கும் என்றால் போன சஃபர் கடைசி புதன்கிழமை தொழுதவர்கள், குளித்தவர்கள் இன்று வரைக்கும் முசீபத் இல்லாமல் வாழ்ந்தார்களா? நோய் வரவில்லையா? நெருக்கடி வரவில்லையா? கஷ்டங்கள் வரவில்லையா? சோதனைகள் வரவில்லையா? சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தார்களா? வாழ்க்கையிலே எந்த கஷ்டமும் வரவில்லையா? தலைவலி வரவில்லையா? நோய் வரவில்லையா? மூத்து வரவில்லையா? கல்வி மனிதர்களே, மூட நம்பிக்கைகளை இஸ்லாத்தின் பெயரோடு செய்வதே இல்லாமலாகும். அந்த புதன்கிழமை ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கிறது, 320,000 நோய்களையும் முசீபத்துகளும் உலகத்துக்கு இறங்குகின்றனவா? அன்றைய நாள் இந்த தொழுகை தொழுது ஒரு குளிப்பு குளித்தால் அவர்களுக்கு அந்த முசீபத்தை எல்லாம் பாதுகாக்கப்படுகிறதா? கண்ணியமானவர்களே, இதுவரை நான் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் இவைகளை செய்யுங்கள் என்பதற்கல்ல, செய்கின்ற கூட்டம் இதை குர்ஆன் ஹதீஸ் என்று நம்பிக்கொண்டு செய்யாதீர்கள். அல்லாஹ் நாடுவது நடக்கும், அல்லாஹ் நாடாதது நடக்காது. இதன் முடியுமா? நம்முடைய அமல் தான் நமக்கு முடிவு, நம்முடைய பாவங்கள் தான் நமக்குரிய தரத்திரியமும் முசீபத்தும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இது கண்ணிமலை நான் தெளிவாக சொல்வேன், நான் எந்த மதம் என்று சொல்ல மாட்டேன், சொல்வது பொருத்தம் நீங்கள் விலகிக் கொள்வீர்கள். இந்த நம்பிக்கைகளில் சிலது அல்லது பெரும்பான்மையானது அல்லாவுக்கு இணை வைக்கின்ற ஒரு மதத்திலிருந்து நமக்குள் புகுந்தவைகள். எந்த மதம் என்று நான் சொல்வது பொருத்தம் இல்லை, நீங்கள் புத்திசாலிகள் விளங்கிக் கொள்வீர்கள். ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு மதம் இருக்கிறது, அவருடைய அடிப்படையே மூட நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கையே மூட நம்பிக்கை, அவருடைய அனைத்து விவகாரங்களும் சகுணம் பார்த்துதான் நடக்கும். அந்த அந்த மதத்துடைய அடையாளங்கள் தான் இருக்கும். நாம் தூய முஸ்லிம்களா, அந்த மதத்தின் சாடையும் நம்ம படக்கூடாது. பறவை பறந்தால், காகம் கத்தினால், சில சாதாரணமாக சொல்வார்கள், காகம் கத்துகிறது விருந்தாளிகள் வரப்போகிறார்கள். ஈமான் இல்லாத வார்த்தை, பெரிய பேச்சுதான், அது ஜோக்காக இருக்கிறார். யாரோ விருந்தாளி வரப்போகிறார்கள், தயாராக இருக்கிறது. கன்னிமரலே அல்லது காகம் கத்தினால் சொல்வார்கள், ஏதோ ஒரு நடவு நடக்க போகிறது, இன்னமொரு கொடுத்தோ ஏதோ ஒரு முசீபத்து நடக்க போகிறது, அதற்கு முன்னறிவித்ததாக இந்த காகம் கத்துகிறது. சும்மையா சொல்வார்கள், யாரோ நினைக்கிறார்கள், இவர் தும்புகிறார், யாரோ நினைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நாம் பேசுகிறோம் ஈமானுக்கு எதிரான வார்த்தைகள். மறைவான இல்மை, மறைவான அறிவை நாம் கண்ணியமானவர்களே வாயால் பேசுகிறோம். இன்னொரு கூட்டம் வாகனத்தில் போகின்ற பொழுது, வாகனத்தை எடுக்கின்ற பொழுது, இங்கிருந்து இங்கு ஒரு பூனை கடந்தால், அதிலும் குறிப்பாக கருப்பு பூனை கடந்தால் பிரயாணத்தை நிறுத்திவிட்டு அப்படியே வருவார்கள், அப்படியும் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு மூட நம்பிக்கை, ஈமானுக்கு மாற்றமான ஒரு செயல். பிரயாணத்தில் ஏறினோமா, வாகனத்தில் ஏறினோமா, பிரயாணத்தை ஆரம்பித்தோமா, கண்ணியமானவர்களே துவாவோடு ஆரம்பித்தோமா, நல்ல பயணம். பாவம் இல்லாத நோக்கமா, அல்லாவுக்கு மாறுபாடு இல்லாத பயணமா, நல்ல பயணம். ஏறினோம், பிஸ்மில்லாஹி தவக்கல் சுவாலல்லா, போன்ற துவாக்களை ஓதினோம். அதே போன்று உமா கதர்லா அட்ட கதறி வல்லாரும் ஜெமியா கமலத்து என்ற துவா குரானத்தை ஓதினோம். பிரயாணத்தை தொடர்ந்தோம், அல்லாவுடைய ஞாபகத்தோடு போனோம். தொழுகை நேரத்தை தொழுதோம், நீண்ட பிரயாணமா முன்படுத்தி பிற்படுத்தி பேச்சு தொழுதோம். நல்ல பிரயாணம், பூனை பாய்ந்தால் கெட்ட பிரயாணம், இல்லாவிட்டு நல்ல பயணம் அல்ல. துவாவோடு விக்கிரோடு ஈமானோடு ஆரம்பித்தால் நல்ல பயணம். பாவத்தோடும் மியூசிக்கோடும் ஏறியவுடன் அங்கே ஆடியோ பிளேயரும் என்ன வீடியோ பிளேயரும் பிளே ஆகிறது, மியூசிக்கோடும் டான்ஸோடும் பாட்டோடும் செல்கிறோமா, முசீபத்துக்குரிய பயணம். அது பூனை பாய்ந்தாலும் சரி, நாய் பாய்ந்தாலும் சரி, அது என்ன சொல்லிக்கிட்டாலும் பரவாயில். முன்னைய காலத்து அரபிகள் ஜாஹிலியா காலத்திலே பிரயாணத்தை தொடர்வார்களோ, பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது வாகனத்தில் ஏறியவுடன் மெதுமெதுவாக பிரயாணத்தை ஆரம்பிப்பார்களாம், பறவைகளை நோட்டம் விடுவார்களாம். பறவைகள் இப்படி இங்கிருந்து வலது பக்கமாக பறந்தால், இவர்களுடைய வலது பக்கமாக பறந்தால் சக்சஸ்ஃபுல்லான பயணம், நல்ல பயணம் என்று போவார்களாம். இவர்களுடைய இடது பக்கத்தால் பறவை பறந்தால் உடனே பயணத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு போய் விடுவார்களாம். இது கருத்திரிய முடித்த பயணம். பறவையுடைய கையிலே வாழ்க்கை ஒப்படைக்கின்ற மடத்தனமான ஒரு நம்பிக்கை. பறவை இறைவன் அல்ல, பறவைகள் கூட நபியவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய தவக்குலிலே மிக உறுதியாக இருக்கின்றவை. பறவைகளை பற்றி நபியவர்கள் சொல்கின்ற பொழுது நமக்கு சொன்னார்கள், பறவைகள் போன்று தவக்குள் வையுங்கள். நமக்கு படித்திருந்தார்கள் நபியவர்கள், பறவைகள் போன்று தவக்குள் வையுங்கள். நாம் பறவைகளை பார்த்து அல்லாஹ்வுடைய தவக்குலி இல்லாமல் ஆக்குதும். பறவைகள் தகது மாசாருமிசானா, காலையிலே வெறும் வயிற்றோடு வெளியே செல்கின்ற அல்லாவுடைய நம்பிக்கையோடு மாலையிலே கூட்டுக்கு வருகின்ற பொழுது வயிறு நிறைந்து வருகின்றன. அல்லாவுடைய நம்பிக்கைப்படி நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து பறப்பது கிடையாது, அல்லது நான் பறக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு பறவை குறிக்கிட்டதா என்று அந்த பறவைகள் பார்ப்பது கிடையாது, அல்ல அந்த பறவை பறக்கின்ற பொழுது ஏதாவது மழை பெய்தால் முசீபத்தன் அந்த பறவை கூடு திரும்புவது கிடையாது, அந்த பறவை பார்க்கின்ற பொழுது காற்று வேகமா அடித்தால் அது கூடு திரும்புவது கிடையாது, அந்த பறவை பறக்கின்ற பொழுது பூனையை கண்டால் கூடு திரும்புவது கிடையாது. ஏன் மனிதன் திரும்புகிறான்? கண்ணியமானவர்களே, பறவைகளை போன்று ஈமான் என்றால் என்ன? தவக்குள் நம்பிக்கை வையுங்கள் என்று நபியவர்கள் நம்பிக்கை சொல்கின்ற பொழுது பறவை பறந்தால் நாம் பறவையின் மீது நம்பிக்கை வைப்பது எப்படி சாத்தியப்படும்? இளைய கண்ணியமானவர்களே, பறவைகளை பார்த்து தவணம் பார்ப்பார்கள், இந்த தன்மை நம்மிடம் வரக்கூடாது. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையிலே தன்னுடைய சகாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பறவை கூச்சலிட்டுக் கொண்டு பறந்து சென்றது, கட்டிக்கொண்டு சென்றது. சந்தோஷமான ஒரு ஓசையை வெளிப்படுத்திக் கொண்டு ஒரு பறவை செல்கின்ற பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய சபையில் இருந்த ஒருவர் சொன்னார், ஹைர் ஹைர், ஏதோ நலவு நடக்க போகிறது, பறவை கட்டிக்கொண்டு போகிறது, ஏதோ நலவு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், லா ஹைர வலா ஷர், பறவை கட்டிக்கொண்டு போவதனால் எந்த நலவு நடக்காது, பறவை கட்டிக்கொண்டு போவதனால் எந்த கெடுதி நடக்காது, நலவு கெடுதி அல்லாஹ்வுடைய கையில். பறவை கட்டுவதனாலோ கட்டாமல் இருப்பதனாலோ நலவு கெடுதி நமக்கு ஏற்படுவது கிடையாது என்று அவருக்கு புத்திமை சொன்னார்கள். கனிமரலே, இது ஒரு விடயம், எல்லா விடயங்களும் இருக்கின்றன. சுருக்கமாக சொல்கிறேன், நாம் எந்த நாளில் அமளிபாதத்தை கொண்டு துவாவோடு திக்கரோடு தொழுகையோடு குரான் திலாவத்தோடு வாழ்க்கை ஆரம்பித்தோமோ நல்ல நாள், எந்த நாளை சதக்காவோடு நன்கொடையோடு தான தர்மத்தோடு அமைத்தோமோ அந்த நாள் பொருளாதார அபிவிருத்திக்குரிய நாள், எந்த நாளில் என்ன பாவங்களை செய்தோமோ பாவங்களை கொண்டு நாட்களை ஆரம்பித்தோமோ அன்றைய நாள் நமக்கு முசீபத்துக்குரிய தரித்திரத்துக்குரிய நாள். மா அசாபகமின் ஹசனத்தின் பமினல்லோ ஒமா அசாபகமின் சையாத்தின் பமின் நப்தி, நீங்கள் நலவு செய்தால் அல்லாஹ்வுடைய புறமிருந்து நலவு அல்லாஹ்வின் புறத்து கிடைக்கும், நல்லது கிடைக்கும், நன்மை கிடைக்கும். நீங்கள் பாவம் செய்தால் அது உங்களுடைய ஈமானுடைய பலகீனம், உங்களுடைய தவறு, உங்களுக்கு அதன் வினை ஏற்படும் என்ற கருத்தில் குர்ஆனில் ஆயத்திருக்கிறது. சரி கண்ணியமான, இப்பொழுது நஷ்ட குணம், ஒன்றை நல்ல முடிவை எதிர்பார்த்து ஆதரவு வைத்து பேசுவது, அதுக்கு இஸ்லாத்து தடை இருக்கிறதா? இல்லை. நபியர்கள் சகுணம் பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் பொதுவாக கூடாது. எல்லாவற்றுக்கு பின்னாலும் நல்ல முடிவை எதிர்பார்ப்பது நட்சகுணம் என்று அது குறிவைத்து, அது முட்டை வைத்து, அது தேசிக்கா வெட்டி, அது நூல் கட்டி, அல்லது அரிசி வைத்து, அல்லது என்ன குறிகாரர்களிடம் சென்று அந்த சிறிய சிறிய அந்த சிப்பிகள் போன்றவைகளை போட்டு, அல்லது கிளியை வைத்து, இப்படியான விடயங்களை வைத்து பார்ப்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் பால் இருக்கிறது, பால் என்றால் எந்தவித சாதனமும் இல்லை, பறவையும் இல்லை, மிருகமும் இல்லை, கிளியும் இல்லை, புறாவும் இல்லை, முட்டையும் இல்லை, தேசிக்காவும் இல்லை, நூல் கட்டுவதும் இல்லை, மந்தரிப்பதும் இல்லை. என்னை பால் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு இந்த விடயத்தில் அல்லாஹ் நல்ல முடிவை ஏற்படுத்துவார். அதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் குர்ஆனில் உள்ள ஒரு நிகழ்வு, முன்னால் கடல், பின்னால் குர்ஆனுடைய கூட்டம் ஆயுதத்தோடு, நடுவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம், பனு இஸ்ரவேலர்கள். முன்னால் போனால் கடலுக்குள் குதிக்க வேண்டும், மூழ்கி மரணிக்க வேண்டும், போய் துதிக்காமல் இருந்தால் பின்னால் இருக்கின்ற அந்த பிரானுடைய கூட்டம் வெட்டி கொத்தி விடுவார்கள், இறுகிவிட்டும். இப்பொழுது முன்னாலும் ஆபத்து பின்னாலும் ஆபத்து, ஒரே ஒரு பகுதி இருக்கிறது மேலே, இன்னொரு பகுதி இருக்கிறது கீழே. இப்பொழுது கருத்திரியம் பார்த்தவர்கள், முசீபத்தோடு எல்லாவற்றையும் அணுகுகின்றவர்கள், ஏதாவது சோதனை வந்து விட்டால் மாட்டிக்கொண்டோம், பட்டுமாய்கிறேன், முசீபத்து தான், இதுக்கு பிறகு அவ்வளவுதான், வியாபாரம் அவ்வளவுதான், எல்லாம் முசீபத்து தான் என்று எப்பொழுது வாய்க்கு எடுத்தால் முசீபத் வார்த்தை பேசுகின்ற சிலர் கொண்டார்கள். இன்னால முதிரக்கோன் மாட்டிப்பட்டோம், காப்பட்டு விட்டோம், இதுக்கு பிறகு அழிவுதான், நாசம் தான், முசீபத்து தான் என்ற கருத்தில் முதிரக்கோன் முன்னாலும் பின்னாலும் ஆபத்து அகப்பட்டு விட்டோம். அல்லாவை மறந்து சகுண வார்த்தை பேசினார்கள், சுத்தகுணமாக பேசினார்கள், கருத்திரியம் பேசினார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய கலீமுல்லா, அல்லாஹ்வுடைய அடிக்கடி உரையாடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், கல்லா இல்லை, இனிமேல் எந்த முசீபத்தும் இல்லை, எந்த கருத்திரியமும் இல்லை, இவர்களால் ஒன்று செய்ய முடியாது, கடலாலும் ஒன்று செய்ய முடியாது, எந்த ஆபத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் வர முடியாது, என்னுடன் நிச்சயமாக என்னுடைய ரப்பி இருக்கிறான், அவன் எனக்கு வழியை காட்டுவான். இதுதான் இந்த ஆபத்துக்கு மத்தியிலும் ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பதுதான் நச்சவனம். இதற்கு அனுமதி இருக்கிறது. இப்பொழுது மூசாலைக்கு நான் தேசிக்க வைக்கவும் இல்லை, முட்டை தேடவும் இல்லை, என்ன மாற்று மத தேவஸ்தானங்களுக்கு சென்று மந்திரிக்கவும் இல்லை. குறிகார யாராவது உங்களுக்கு மத்தியிலே சாஸ்திரக்காரர்கள் நிறைந்த காலம், குறி பார்ப்பவர்கள் நிறைந்த காலம், சாஸ்திர அறிவு நல்ல உச்சகட்டத்தில் இருந்த காலம், சூனியக்காரர்கள் இருந்த காலம் உங்களுக்கு யாருக்கு சாத்திரம் தெரியுமா, குறி தெரியுமா, சூனியம் தெரியுமா? உங்களுடைய திறமையை வைத்து கொஞ்சம் பாருங்கள், நமக்கு என்ன முடிவு வரும் என்று, எந்த திசையில் பயணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி இருந்தால் கடலை நோக்கி வந்திருப்பார்களா? ஏதாவது நல்ல திசையில், திசை பார்த்து காற்றடைக்கின்ற திசை, நல்ல நல்ல திசை பார்த்து, நல்ல நேரம் பார்த்து பயணம் செல்ல வேண்டும் என்று இருந்திருந்தால் கடலை நோக்கி வந்திருப்பார்களா? அல்லாஹ்வை நம்பியதனால் தானே கடலை நோக்கி போ என்றாலும் கடலை நோக்கி போனார்கள். கல்லா, நீங்கள் சொல்கின்றபடி எங்களுக்கு எந்த தற்பெரியும் நடக்காது. நல்ல வார்த்தை, நல்ல அழகான எதிர்பார்ப்புள்ள அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ள வார்த்தை எனக்கு கடலை அல்லாஹ் பிறந்து கொடுத்தான். மந்திரத்தால் பிறந்தார்களா, புரியால் பிறந்தார்களா, ஏதாவது வேற வேற மெடிக்கல் பிறந்தார்களா? அப்படி பார்த்தால் முழு தூணியக்காரர்களையும் பணம் கொடுத்து தன்னுடன் வைத்திருந்த ஃபிரௌன் அழிந்திருக்க மாட்டான். ஃபிரௌன் அந்த மந்திரவாதிகளை வைத்து, அந்த தூணியக்காரர்களை வைத்து, அந்த குறிகாரர்களை வைத்து, அந்த மெஜிக்காரர்களை வைத்து மெஜிக்காட்டி இருப்பான். நபியவர்கள் காபாவிலே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு கடும் கஷ்டமான காலம், உடம்பு வெட்டப்படுகின்ற காலம், வெயிலில் வைக்கப்படுகின்ற காலம், தணல் வைக்கப்படுகின்ற காலம், இரும்பு ஆயுதங்கள் அடிக்கப்படுகின்ற காலம், வெறும் மேலியோடு வெயிலிலே வேக வைக்கின்ற காலம், சாப்பாடு கொடுக்காமல் கட்டி வைத்த காலம். ஹப்பா வெளியிலானவர்கள் நபியுடன் பேசுகிறார்கள். எப்படிப்பட்ட ஹப்பா தெரியுமா? நெருப்பு தழலை வைத்து, அதற்கு மேலால் அவர்களை வைத்து, அதற்கு மேலால் பாறாங்கல்லை வைத்து கட்டி போட்டு விடுவார்கள். பின்னர் காலத்திலே உமரவியுடைய காலத்திலே ஹப்பா நீங்கள் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லி காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது, சொல்லி காட்டுவதற்கு தேவையில்லை, பார்த்து விளங்குங்கள் என்று ஜுப்பாவை ஆடையை உயர்த்தி காட்டினார்கள். இந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு குழி இருந்தது, ஒரு குகை போன்ற ஒரு துவாரம் இருந்தது. எண்ணெய் துவாரம், நெருப்பு தணலிலே எண்ணெய் வைத்து படுக்க வைத்து மேலால் பாறாங்கல்லை வைத்து விடுவார்கள். அந்த நெருப்பு தணல் எண்ணெய் சுட்டு எரித்து அதனால் நெருப்பால் ஏற்பட்ட துவாரம். இப்படிப்பட்ட கஷ்டம். யாராவது ஒரு சஹாபி, யாருடைய முசீபத்தோ தெரியாது, என்ன தரித்திரியமோ தெரியாது, தரித்திரியம் பிடித்த காலம் என்று முணங்கவில்லை, நபியிடம் போனார்கள். அந்த ஹப்பா தான் பேசினார். நபியவர் யார் சொல்லலாம், கஷ்டப்படுகிறோம், சோதனை, துன்பம், நீங்கள் அல்லாவிடம் துவா கேட்க கூடாதா, அல்லாவிடம் உதவி தேடக்கூடாதா? இப்படி கஷ்டம் வந்தவர்களே அல்லாவிடம் உதவி தேடுங்கள் என்றுதான் சொன்னார்கள். சிறிய சிறிய நோய்களுக்கு கொஞ்சம் தொடர்ந்து ஐந்து ஒரு மாதத்துக்கு விட்டுவிட்டு காய்ச்சல் வந்தால், அல்லது சளி இருந்தால், அல்லது ஏதாவது நோய் வந்தால், யாரோ செய்து விட்டார்கள், யாரோ கலந்து தந்து விட்டார்கள், யாரோ புதைத்து விட்டார்கள் காணிக்குள்ளே, கணவன் மனைவி கிடையிலே ஒரு இரண்டு வாய்ப்பக்கங்கள் வந்து விட்டால், இவ்வளவு நாளும் நல்லா இருந்தோம், யாரோ செய்து விட்டார்கள், யாரோ சூனியம் செய்து விட்டார்கள், மைனியோ தெரியாது, மாமியோ தெரியாது, பெரியம்மாவோ தெரியாது. சிறிய சிறிய முசீபத்துகளை மக்களோடு இணைப்பது தரித்திரியம் பிடித்த வார்த்தை. பெரிய பெரிய சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடன் நினைப்பதுதான் ஈமான்தாரியுடைய வார்த்தை. அப்பொழுது கூட நபியவர்கள் பொறுமையாக இருக்குமாறு சொல்லிவிட்டு, முன்னே காலத்து தியாக மக்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு காலம் வரும், நிம்மதியான காலம் வரும், இதனற்ற குணம், அதற்கு மந்திரிப்பது, மை பார்ப்பது, என்ன முடி நூல் கட்டுவது அல்ல, அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய தலைப்புடன் பேசுவது, அல்லாஹ்வுடைய முடிவை நம்பி பேசுவது நட்சகுணம். அதுக்குத்தான் ஃபஅல் சொன்னார்கள். வெற்றி குவியும், பொக்கிசங்கள் குவியும், எந்த அளவுக்கு குவியும் தெரியுமா? யமனிலிருந்து சன்ஆ நோக்கி பிரயாணம் செய்யலாம், எந்த ஆபத்தும் வராது, கொள்ளையர்கள் கொலைகாரர்கள் யாருடைய ஆபத்தும் வராமல் அப்படி நிம்மதியான காலம் வரும். பெண்கள் எல்லாம் தனிமையிலே பிரயாணம் செய்தால் கூட எந்த ஆணுடைய தீண்டுதலும் இல்லாமல் நடக்கும், இந்த நாட்டுடைய பொக்கிசம் கிடைக்கும். நட்சகுணம் பேசுகிறார்கள். கண்ணியமர்கள் எது எடுத்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு நலவு, அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய முடிவு, இதுதான் ஈமான் தவக்குல் யக்கீனுடைய நல்லவருடைய பேச்சாக இருக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் மக்களுக்கு சம்பந்தம் இல்லை, என்னுடைய நன்மை, என்னுடைய பாவம், எனக்கு நன்மை நல்ல விஷயம் வருகிறது, என்னுடைய நல்ல விஷயங்கள், எனக்கு கஷ்டம் வருகிறதா, சோதனை வருகிறதா, என்னுடைய பாவத்தின் விளைவு, இதுதான் கண்ணியமர்களே மூமியுடைய நினைப்பார். இறை கண்ணியமார்களே, மாதங்கள் கெட்டு போவதில்லை, கெட்ட மாதங்கள் என்றொன்றில்லை, கெட்ட நாள் என்றொன்றில்லை, கெட்ட நேரம் என்றதில்லை. எந்த நாளை அல்லாவுடைய ஞாபகத்தோடு கழிக்கிறோமோ நல்ல நாள், எந்த நாளை அல்லாவுக்கு மாறுபாடு செய்து கழிக்கிறோமோ கெட்ட நாள். எனவே தரித்திரியம், முசீபத், வீடை என்று குறிப்பிட்ட மாதங்களை, அதிலும் குறிப்பாக சக்கர மாதத்தை ஒதுக்கி பார்க்கின்ற அந்த எண்ணத்தை விடுவோம். இறுதியாக கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். நமது ஊருடைய ஒற்றுமை, எப்பொழுது ஒற்றுமை கட்டு போகுமோ அப்பொழுதுதான் நமக்கு ஏற்படுகின்ற முசீபத் மற்றவர்களோடு இணைத்து பார்ப்போம். நமக்கென்று பரம்பர வகைகளை, விரோதங்களை, குரோதங்களை நாம் வைக்கின்ற பொழுது நமக்கு என்ன நடந்தாலும் அல்லாவுக்கு முன்னால் நமது விரோதிகள் தான் ஞாபகம் வருவார்கள். ஏன்னா யாரோட குரோதம் அஞ்சலம் இல்லை. இந்த ஊருடைய ஒரு கட்டுப்பாடு, ஒற்றுமை, தலைமைத்துவம். இரண்டு நாட்களிலே பொது கூட்டம் நடக்க இருக்கிறது. முதலாவது வேண்டுகோள், எல்லோரும், இது என்னுடைய மஸ்ஜித், யார் நிர்வாகம் செய்யலாம், அங்கத்தவர்களாக இருக்கலாம், இது அல்லாஹ்வுடைய வீடு, என்னுடைய மஸ்ஜித், எல்லோரும் அதிலே கலந்து கொள்வது. அடுத்ததாக நமது பங்களிப்பை செய்வது, என்ன விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றனவோ கடந்த கால நல்ல விடயங்களை பாராட்டுவது, துவா செய்வது, தவறுகளா உரிய முறையிலே அதை தட்டி கேட்கலாம், மரியாதையாக ஒழுக்கமாக, தெரிவு கூட்டம் அல்ல, ஒரு கலந்துரையாடல். இதிலே கண்ணியமான ஊரார்கள் எல்லோரும் பங்களிப்பு செய்வது ஒற்றுமை கிடையாது. அது யார், எவர் என்ற நிபந்தனை கிடையாது. ஊரில் ஒரு தலைமைத்துவ கட்டுப்பாடு இருந்தால் ஊரில் செழிப்பை பார்க்கலாம். இங்கே பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்ல வரவில்லை, அந்த கருத்தில் பேசவில்லை. தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவது, அழைப்பை மதிப்பது, நமது கருத்துக்களை முன்வைப்பது, என்னென்ன முன்னேற்றங்களை செய்ய வேண்டும், ஊரில் என்ன தேவை இருக்கிறது, ஊர் மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, ஊரிலே சிறுவர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு என்று என்ன தேவை இருக்கிறது என்ற பொறுப்பு ஒவ்வொரு நிர்வாக உறுப்பினருடைய பொறுப்பு மாத்திரமல்ல, நாம் அனைவருடையும் பொறுப்பு. மஸ்ஜிதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நிர்வாகிகளுடைய மாத்திரம் பொறுப்பல்ல. என்னுடைய நான் நிர்வாகத்தில் இல்லாவிட்டாலும், நிர்வாகத்தில் எனக்கு எந்த பொறுப்பு இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நான் செய்வேன். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதிலே நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கௌரவமான இடம்தான் நபி அவர்கள் நின்ற மிம்பர், நபியுடைய அந்த மிம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த மேடை. எந்த ஜும்மாவுடைய குத்பா, ஏனைய பிரசங்கங்கள், மக்களுடைய அறிவிப்புகள், முக்கியமான செய்திகளை, என்ன ஆபத்து, ஏதாவது சோதனைகள், ஏதாவது அவசர செய்திகள், நபியவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், மிம்பருக்கு ஏறுவார்கள் என்றுதான் வந்திருக்கிறது. அந்த கௌரவமான மிம்பரை கூட நபியவர்களுக்கு ஏற்கனவே மரக்குத்தியில் இருந்தது, ஒரு ஈச்சம்பள குத்தியில் தான் நபியவர்கள் ஏறு நின்று செய்வார்கள். கனிமர்களே, அதை செய்து கொடுப்பதற்கு நான் சொல்கின்ற உதாரணம், மஸ்ஜிதை முன்னேற்றுவதற்கு, மஸ்ஜிதை வளர்ப்பதற்கு நிர்வாகிகளுடைய பொறுப்பு மாத்திரம்தான் என்ற எண்ணம் பதிவுள்ளவர்கள், அந்த எண்ணம் பதிவுள்ளவர்கள் கலட்ட வேண்டும். மிம்பர் செய்து கொடுத்ததே நிர்வாகத்தில் தொடர்பில்லாத ஒருவர், நிர்வாகத்தில் அங்கத்துவம் இல்லாத ஒருவர். நிர்வாகியார் நபியவர்கள் தான் தலைவர், சஹாபாக்களை மற்றவர்களுக்கு வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நபி அவர்கள் சொல்லாமலே நபியிடம் வந்து அனுமதி கேட்டார்கள். ஒரு பெண்மணி, ஒரு பெண் மஸ்ஜிதிலே மிம்பர் கட்டி மிம்பர் செய்து கொடுத்தார் என்றால் நாம் ஆண்கள் என்ன செய்தோம், நம்முடைய தொழுகை இங்கு நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஊரில் வஃபாத்தாகினால் நமது ஜனாதா தொழுகையும் இங்குதான். என்னுடைய ஜனாதா தொழுகைக்கப்படும் இந்த மஸ்ஜிதுக்கு என்னுடைய எத்தனை ரூபா இருக்கிறது, என்னுடைய செலவில் எத்தனை கல் இருக்கிறது, என்னுடைய செலவில் எத்தனை தேன் இருக்கிறது, என்னுடைய செலவில் எத்தனை பல்ப் இருக்கிறது, என்னுடைய செலவில் எத்தனை பணம் என்னுடைய பொருளாதாரத்தில் மஸ்ஜிதை கொடுத்திருக்கிறேன். சந்தா, இந்த ஊரில் சந்தா இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது, சந்தா சரியா கட்டி இருக்கிறேனா, மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுக்கு போடுகிறேன், அந்த உண்டியலில் ஏதாவது போட்டு விட்டு போயிருக்கிறேனா, ஜனாசாவை கூட தொழிலிக்க முடியமல்லவா என்று ஒவ்வொருவரும் சிந்திப்போம். ஒரு பெண் வந்தார், யார சூழலா, அவருடைய மிம்பர் மரக்குச்சியால் இருக்கிறது, நான் உங்களுக்கு பலகையால் அழகான ஒரு மிம்பரை செய்து தர வேண்டும், அனுமதி தாருங்கள். அனுமதியோடு செய்வார்கள், நிறைய அனுமதி கொடுத்தார்கள், செய்தார்கள். பெண் போனார், அவருடைய பணத்தில், அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு பெண் தன்னுடைய அடிமையிடம் சொல்லி, வேலைக்காரிடம் சொல்லி, தரமான பலகை எடுத்து அழகான ஒரு மிம்பரை செய்து நபியவர்களுடைய மஸ்ஜிதிலே கொண்டு வந்து வைத்தார்கள் என்றால் நபியவர்கள் அந்த மிம்பரிலே ஏறினார்கள், அதிலிருந்து அந்த மிம்பரை பாவித்தார்கள். நிகழ்வுடையில் இன்னும் ஒன்று நிகழ்கிறது, ஏற்கனவே இந்த ஈத்தம்பல குத்தி கொஞ்சம் ஒதுக்கப்பட்டது, அந்த ஈஸ்தம்பலம் குத்தி முதலாவது புதிய மிம்பர்ல ஏறுகின்ற பொழுது கலைய ஈஸ்தம்பலம் குத்தி சின்ன குழந்தை அழுவது போன்று அழுதது என்ற நிகழ்வு இருக்கிறது. அதற்கு பின்னால் அவியவர்கள் ஒரு குழந்தை அழுகின்ற பொழுது அதை சமாளிப்பது போன்று அந்த ஈஸ்தம்பலம் குத்தியை எடுத்து கட்டி அணைத்து அதனுடைய அழுகை குறைந்தது. அதற்கு பின்னால் அதையும் அந்த மிம்பருக்கு கீழே இணைக்கப்பட்டது என்ற வரலாறு இருக்கிறது. அது இணைக்கப்பட்டது ஒரு குத்தி என்பதால் கண்ணியமானவர்களே சொல்ல வருகின்ற மக்களுக்கு என்னால் என்ன முடியும் என்பது போன்ற கலந்தாலோசிப்பதுதான் அந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம். எனவே விடுமுறையினாலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் அதை முழுமையாக பங்கெடுப்போம். நமது ஊருக்காக பாடுபடுவோம். கபிரிலே நன்மை தொடர்ந்து வருகின்ற வழிகளை செய்துவிட்டு மரணிப்போம். எனவே எல்லாவற்றும் ஆன வத்தாலா நம் அனைவருடைய பாவங்களை மனுத்தருவாயா மன்னித்தருவனாக எல்லோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக உத்தருடைய பாவங்களை மனுத்தருவாயாக புறம் முஸ்லீங்கள் மூமிங்கள் இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக இஸ்லாமிய விழுமியங்களை தருவாயாக ஒற்றுமையை தருவாயாக விட்டுக் கொடுப்பை தருவாயாக நிலைமைகளை சீராக்குவாயாக உலக மட்டத்தில் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்கள் யாழ்லா சோதிக்கப்படுகிறார்கள் யாழ்லா உன்னுடைய நாட்டம் என்று எதுவும் நடக்காது யாழ்லா உன்னுடைய நாட்டத்தை அவர்களை கைராக மாற்றுவாயாக உன்னுடைய முடிவில் ஏதாவது நீ சோதனைகள் இருந்தால் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அதை மாற்றி அமைப்பாயாக உன்னுடைய கலாக்கதிரை உன்னை தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது யாழ்லா நாம் துவா செய்கிறோம் யாழ்லா நீ மாற்ற சக்தி உள்ளவன் யாழ்லா எங்களுடைய நிலைமையிலே சீராக்குவாயாக எங்களுடைய நாட்டு நிலைமையிலே சீராக்குவாயாக நாட்டுடைய சதிகளை முறியடிப்பாயாக இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான சதிகளை முறியடிப்பாயாக யார் யாரெல்லாம் சதித்திட்டங்களை தீர்த்துகிறார்களோ அதை அவர்களுக்கு எதிராகவே மாற்றி விடுவாயாக அவர்களுக்கு பாதகமா மாற்றி விடுவாயாக எங்களையும் இஸ்லாத்து முஸ்லீம்களை விட்டு பாதுகாப்பாயாக ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துடுவதாக வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.